சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோழி இறைச்சி உற்பத்தி மற்றும் விற்பனை வாய்ப்புகள் குறித்து சென்ற நிகழ்ச்சிகளில் நம்ம நிறைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தணும். இப்போ அதனோட தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் கோவை சரவணம்பட்டி தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள். இப்ப கோழி இறைச்சி கடை நம்ம அதுல சொன்ன மாதிரி தெருவுக்கு தெரு வந்துருச்சு, வெளியே கூட ரோட் சைட்லயே போட்டு கட் பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும் போது பொதுவா இறைச்சி விற்பனை அதிகமா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்து பாக்கும்போது வாமா இருந்தா அது சரி, இப்ப அறுக்கப்பட்ட கோழி இறைச்சின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் இப்ப தொங்க விடுறாங்கன்னு வைங்க சார், அது எவ்வளவு நேரத்துக்குள்ள? இப்ப நீங்க சொன்னீங்க மேலை நாடுகள்ல ஆட்டு இறைச்சி எல்லாம் கட் பண்ணி குளிர்விக்கப்பட்டு ஒரு வாரம் கழிச்சுதான் தசைகள்லாம் இறைச்சியா மாறி நம்ம சாப்பிடலாம், அதுதான் உண்மையான சுவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொன்னீங்க. இப்ப இந்த ரோட் சைட்ல இப்படி தொங்க விடுறாங்க, எப்ப அறுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இடைப்பட்ட நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை அல்லாத இடைப்பட்ட நாட்கள் போது வியாபாரம் கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும். அப்படிங்கும் போது நல்ல இறைச்சின்னு நம்ம அதை பார்த்த மாத்திரத்திலேயே வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது?
அதாவது நம்ம வந்து இறைச்சி வந்து உடனே கிடக்கூடிய ஒரு பொருள், நோய் கிருமிகள் அதிகமாக வரும். இறைச்சி பண்டங்கள நோய் கிருமிகள் அதிகமா இருந்தா உடல் உபாதைகள், குறிப்பா வந்து அந்த ஃபுட் பாய்சனிங் சொல்ற மாதிரி இதெல்லாம் வருங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பெரிய அனுபவத்துல தான் வந்து அந்த இறைச்சி வந்து நம்ம ரொம்ப அது மேல கவனமா தான் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் இறைச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த இறைச்சி உற்பத்தி பண்ண உடனே அது குளிர்சாதன பெட்டிக்கு போயிடணும். இங்க வந்து வெளியில நீங்க ஒரு பேசன்ல வைக்கிறதோ இல்ல வந்து தொங்க விடுறதோ இதெல்லாம் ஒரு பார்வைக்காக இருக்கலாம் மொழியே, அதை வந்து நீங்க வாங்கி உண்றதே வந்து தப்பு. ஏன்னா சாதாரணமா சாலையோரங்கள்ல மரத்துக்கடியில அந்த புகையிலையும் குப்பையிலையும் ஒரு பக்கெட் ஒரு மாசுபடிந்த அந்த தண்ணீர்ல வந்து அந்த கோழியை கழுவி அந்த மாதிரி விற்பனை செய்யும் பொழுது அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான செயல் இல்ல. இறைச்சியை உற்பத்தி செய்யறதே வந்து ஒரு சுகாதாரமான ஒரு இடத்துல தான் நம்ம கோழி இறைச்சி உற்பத்தி செய்யணும். அந்த இறைச்சியை சுகாதாரமான முறையில குளிர்ந்த சூழ்நிலை தான் பாதுகாக்கணும். அதனால நீங்க கோழி இறைச்சி வாங்கும் பொழுது முடிந்த அளவிற்கு நம்ம பார்த்து அதை அறுத்து இறைச்சியா மாத்தி அந்த இறைச்சியை வாங்கிட்டு வந்து குளிர்ந்த சூழ்நிலை நம்ம வீட்டுல இல்லத்துல குளிர்சாதன பெட்டியில பாதுகாத்து இறைச்சி பண்டங்களை நம்ம மாற்றி சாப்பிடலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, கோழி நல்லா ஆரோக்கியமா இருந்து அந்த கோழியை அறுத்து உயிரோடு இருக்கிற கோழியை அறுத்து இறைச்சியா மாற்றும் பொழுது அந்த இறைச்சி கோழி இறைச்சியுடைய தசைகள் வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும், உங்களுக்கு நல்லா வந்து உங்களுடைய உள்ளங்கையுடைய நிறத்துல தான் இருக்கும். இதே வந்து இறந்த கோழியாக இருந்து நோய்வாய்ப்பட்ட கோழியாக இருந்து அதை அறுத்தம்னா அந்த கோழியுடைய ரத்தம் முழுமையாக உடல் இருந்து வெளியேறாது. ஏன்னா அந்த ரத்தத்தை வெளியேற்றுதல்ங்கிறதா முதல் முறை அந்த கோழியை கொல்றதுக்கு. அப்போ இறந்த கோழியோ இல்ல நோய்வாய்ப்பட்ட கோழியோ இருந்ததுன்னா அதை அறுக்கும் பொழுது ரத்தம் வெளியேறாது. அதனால தசைகளுக்கு மேலேயே இல்ல தசைகளுக்குள்ளாரையே பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் படிந்து இருக்கிறதுனாலையும் தசைகளுக்குள்ளார இருக்கிற ரத்த குழாய்க்குள்ளார அந்த ரத்தம் இருக்கிறதுனால கோழி இறைச்சியே வந்து ஒரு சிவப்பான நிறத்துல இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னால ரொம்ப எளிதா தெரிஞ்சுக்கலாம், இது நோய்வாய்ப்பட்ட கோழி அறுக்கப்பட்டது இல்ல இறந்த கோழியை அறுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க கோழியை வாங்கி உங்க உள்ளங்கையில வைத்து பார்க்கும் பொழுது உள்ளங்கை நிறத்துக்கு உங்க அந்த அறுக்கப்பட்ட கோழி இறைச்சி இருந்ததுன்னா ரத்தம் முழுமையாக வெளியேற்றப்பட்ட ஆரோக்கியமான கோழியை அறுக்கப்பட்ட இறைச்சி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இது ரொம்ப எளிய முறை. அதனால முடிந்த அளவுக்கு கோழி இறைச்சி வாங்கும் பொழுது இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி அறுத்து பல மணி நேரம் வைக்கிற கோழியா அந்த மாதிரி இறைச்சி கடைகளை வாங்காம இருக்கிறது நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் சாலையோரங்களில் அசுத்தமான சூழ்நிலை அறுக்கப்படுற கோழிகளையும் மற்ற கால்நடைகள் இறைச்சி மக்கள் சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறது என்னன்னா, என்னதான் இந்த மாதிரி அசுத்தமான சூழ்நிலைகள்ல இறைச்சி அறுத்தா கூட நம்மளுடைய சமையல் முறை நீங்க பாத்தீங்கன்னா 80 டிகிரிக்கு மேல 120 டிகிரிக்கு மேல நாம் அந்த கோழி இறைச்சியையும் மற்ற இறைச்சி பண்டங்களையும் சமைக்கிறதுனால நோய் கிருமிகள் எல்லாமே இறந்து போகுது. அதனால நம்ம வந்து எந்த விதமான நோய் பிரச்சனை இல்லாம நம்ம வந்து இதே வெளிநாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹாஃப் டன் அப்படின்னு எல்லாம் இருக்குது. அந்த கோழி இறைச்சியுடைய நிறம் உயிரோட அந்த அறுத்த உடனே இருக்கிற அந்த நிறம் சமைத்த உடனும் இருக்கணுங்கிறது விரும்புவாங்க. அவங்க வந்து 55 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தாலே சமைக்கப்பட்ட இறைச்சி நம்ம கணக்குல வந்துருது. அந்த 55 டிகிரி செல்சியஸ்ங்கிறது நம்ம சாதாரண நம்மளுடைய வெப்பமே வந்து 35 டிகிரி எல்லாம் வந்துடும் இந்த கோடை காலங்கள் எல்லாம். அப்போ நீங்க 55 டிகிரி செல்சியஸ்ல வந்து இறைச்சியை வந்து நம்ம சமைக்கப்பட்ட இறைச்சியை நம்ம எடுத்துக்கவே முடியாது. அப்போ இந்த நோய்கள் பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதனால நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறதே நம்மளுடைய சமையல் முறைகள் தான். வெப்பத்திற்கு மட்டும் நம்ம உட்படுத்துறது இல்ல, மஞ்சள் தூள், உப்பு, நம்ம சேர்க்கிற எல்லா மசாலா பொருட்களுக்குமே கிருமியை நீக்கக்கூடிய, கிருமியை கொல்லக்கூடிய தன்மைகள் இருக்கு. சுவையை மட்டும் கொடுக்கறது இல்ல, நறுமணத்தை மட்டும் கொடுக்கறது இல்ல. அதனாலதான் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால முடிந்த அளவுக்கு அசுத்தமான சூழ்நிலைகள்ல, சாலையோரங்கள்ல உற்பத்தி செய்யக்கூடிய கோழி இறைச்சி மட்டுமில்ல, எந்த இறைச்சினாலும் வாங்காம அதை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம தவிர்க்கிறதா நல்லது.
அடுத்த கேள்வி, ஆட்டிறைச்சி வந்து ஹலால் முறை அப்படின்ட்டு ஒரு முறையில வந்து அறுக்கிறாங்க. நான் என்ன படிச்சேன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ல அந்த மிருகங்கள் இருக்கிறதுனால அது வந்து அறுபடும் பொழுது ரத்தம் முழுமையா வெளியேறாது. இப்ப நம்ம அதை சாப்பிடும் போது அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, ஏன்னா ஏற்கனவே மனிதர்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்துகிட்டு இருக்குது. அதனால ஹலால் முறை அல்லாத முறையில் அறுக்கப்பட்ட விலங்கினங்களோட ஸ்ட்ரெஸ் நமக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஹலால் அப்படிங்கிறாங்க இல்லையா, ஹலால் போது ரத்தம் முழுமையாக கரெக்டா அந்த நாளம் வழியா வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிறாங்க, இது என்னங்க சார் ஹலால்?
ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விங்க இது. அதாவது நம்ம இந்துக்கள், முகமதியர்கள், முஸ்லிம்ஸ், சீக்கியர்கள் அவங்களுடைய இறைச்சி உற்பத்தி முறைகள் வந்து வேறுபடும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து தலையை வந்து துண்டிச்சு அந்த ரத்தத்தை வெளியேற்றி அந்த கால்நடையோ இல்லை கோழியை நம்ம கொன்று அதுக்கப்புறம் அதை இறைச்சியா மாத்துவோம். முகமதியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய முறைக்கு பேர் தான் ஹலால் முறை. நீங்க உணவு விடுதிகள்லையும் இல்ல இந்த இறைச்சி கடைகள்லையும் பாத்தீங்கன்னா ஹலால் அப்படின்னு போட்டிருப்பாங்க. முகமதியர்கள் வந்து ஹலால் முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய இறைச்சி தான் முஸ்லீம் சாப்பிடுவாங்க. இந்த ஹலால் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து முல்லா அப்படின்னு சொல்லி ஒரு இந்த இறைச்சி அறுக்கிறதுக்கு, கோழிய ஆடுகளை அறுக்கிறதுக்கு பயிற்சி எடுத்து அந்த முஸ்லீம் அமைப்பு மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேர் தான் முல்லா. அவர் வந்து தான் அந்த கோழிய அறுப்பார், எல்லாம் ஆடா இருப்பார். இந்த முல்லாவுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறது முஃப்தீஸ்ன்னு சொல்லி அந்தந்த மாவட்டத்துல டவுன்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்பு இவங்க கொடுப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த கோழியோ இல்ல அதை ஆடையோ மெக்காவை நோக்கி அதை வச்சு, நல்ல ஆரோக்கியமா இருக்கு, நோய்வாய்ப்பட்ட கோழி ஆடுகளா இருக்க மாட்டாங்க, மெக்காவை நோக்கி இது பண்ணி குரானுடைய வேதங்களை சொல்லி அந்த ஆடோ கோழிக்கோ கொஞ்சம் தண்ணீர் குடிக்க கொடுத்து அதனுடைய ரத்த நாளங்களை அறுப்பாங்க. நல்ல கூர்மையான கத்தி வச்சு அறுப்பாங்க. ரத்தம் முழுமையா வெளியேறி அந்த ஆடோ கோழியோ இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த தலையை துண்டிப்பாங்க. இதுதான் வந்து ஹலால் முறை. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த உள்ளுறுப்புக்களை எல்லாம் ஆய்வு செய்யறது, நோய் இருக்காங்கிற பாக்குற நிறைய முறைகள் அதுல இருக்குது ஹலால் மெத்தட்ல. ஆக மொத்தம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முகமதியர்கள் முஸ்லீம்ஸ் வந்து ஹலால் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட இறைச்சியவே சாப்பிடுவாங்க. அதான் ஒரு வித்தியாசம். ஒழிய மத்தபடி இறைச்சி உற்பத்தி செய்யும் பொழுது பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, விஞ்ஞான அடிப்படையில ரத்தம் முழுமையாக வெளியேற வேண்டும், ஒன்னு நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் நீங்க சொன்ன மாதிரி அயற்சி அதுக்கு இருக்கக்கூடாது, இந்த கோழிகளுக்கு ஓய்வு கொடுத்துதான் தண்ணீர் கொடுத்துதான் அறுக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த ரத்தம் வெளியேறது எதுக்கு நாங்க சொல்றோம்னா, ரத்தம் மிகவும் எளிதாக கிடக்கூடிய ஒரு பொருள், தசைகளை விட கொழுப்பை விட ரத்தத்தில் நோய் கிருமிகள் மிக அதிகமாக தங்கி இறைச்சியும் சேர்த்து கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால ரத்தத்தை முழுமையா வெளியேற்றணுங்கிறதுக்கு காரணமே அதுதான். அதனால ரத்தம் வெளியேறிடுச்சுன்னா அந்த இறைச்சி வந்து கெடாது, அதனுடைய பாதுகாக்கிறது வந்து அதனுடைய காலம் கெடாமல் பலகாலம் இருக்குங்கிறதுதான் இது ஒன்னு. ரெண்டாவது வந்து நீங்க வந்து இந்த அயற்சியினால நம்மளுக்கு அயற்சி வருங்கிறதெல்லாம் ஒரு தவறான கருத்து. அதாவது தசைகள்ல வந்து கிளைக்கோஜன் சொல்லி ஒரு மாவுச்சத்து இருக்கு. இந்த கிளைக்கோஜன் வந்து லாக்டிக் அமிலமா மாறும் அறுத்ததுக்கு அப்புறமா. இந்த கிளைக்கோஜன் வந்து இப்ப நம்ம தசைகள்ல வந்து இருக்கும், அதை அறுத்ததுக்கு அப்புறமா அந்த கிளைக்கோஜன் லாக்டிக் அமிலமா மாறும். இறைச்சிக்கு அந்த அமிலத்தன்மை கொடுத்து இறைச்சியை வந்து கெட்டு போகாம வைக்கிறது வந்து அந்த லாக்டிக் அமிலத்தோட வேலை. கிளைக்கோஜன் எவ்வளவு தசைகள் இருக்குதோ அந்த அளவு லாக்டிக் அமிலம் உருவாகும். இப்போ கால்நடைகள் கோழிகளுடைய உடம்புல தேவைக்கு அதிகமா இருக்கிற மாவு பொருளை கிளைக்கோஜனா சேமிச்சு வச்சுக்கோ. இப்போ நீங்க ஒரு மாடோ அல்லது கோழிகளோ பல நாட்கள் இல்ல பல மணி நேரங்கள் பிரயாணம் செஞ்சு அதுக்கு போதிய அளவு ஓய்வு கொடுக்காம கொண்டு வரும் பொழுது அதனுடைய தசைகள்ல கிளைக்கஜனோட அளவு குறைவா இருக்கும். அளவு குறைவா இருக்கும் பொழுது அதை அறுத்தம்னா அந்த கிளைக்கஜன் வந்து லாக்டிக் அமிலமா மாறும் பொழுது அந்த அமிலத்தன்மை குறைவாக இருக்கும், லாக்டிக் அமிலம் குறைவா இருக்கும், அந்த இறைச்சி சீக்கிரம் கெட்டு போகும். அதனால நாங்க என்ன சொல்லுவோம்னா, எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்தாலும் அது எவ்வளவு தூரம் அதற்கு அயற்சி இருக்குதோ வெப்பமான சமயத்திலேயோ அதை வந்து ஓய்விடம்னு சொல்லி அந்த இறைச்சி அறுக்கக்கூடிய இடத்துல ஒரு ஓய்விடத்துல வச்சு அந்த ஓய்விடத்துல அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணீர் எல்லாம் கொடுத்து ஓய்வு கொடுத்து அந்த கிளைக்கஜனுடைய அளவை பழைய நிலையில கொண்டு வந்து அறுக்கணும்னு சொல்லுவோம். அப்போ அந்த கிளைக்கஜனுடைய அளவு நீங்க பழைய நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை அறுத்தம்னா விரும்பத்தக்க அளவு லாக்டிக் அமிலமும் உற்பத்தி ஆகும், அப்ப அந்த எரிச்சி கெடாது. அதனால அயற்சிக்கு கோழியோ இல்லது கால்நடையோ அயற்சியில இருந்து அதை அறுத்தா நம்மளுக்கு அயற்சி வருங்கிறது இல்லைங்க. அது அயற்சியில இருந்ததுன்னா அமிலத்தன்மை குறையும். அந்த மாதிரி அயற்சியிலிருந்து அறுக்கப்பட்ட கோழியுடைய இறைச்சி எளிதில் கெட்டு போகுங்கிறது தான் முக்கியமான காரணம். ஹலால் முறையை பொறுத்த வரைக்கும் ஹலால் முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட இறைச்சி எந்த மதத்தவர் வேணுமானாலும் சாப்பிடலாம், அதில் எந்த விதமான கருத்தும் மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது வந்து முகமதியர்கள் ஹலால் முறையில் தான் சாப்பிடுவாங்க. ஹலால் முறையில் உற்பத்தி செய்யப்படாத இறைச்சிக்கு பேர் ஹராம்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ ஹராம் இறைச்சி வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால இறைச்சி உற்பத்தி செய்யறத வந்து மத கோட்பாடுகளை பின்பற்றுறதுலதான் வந்து அது ஹலால் மெத்தட்னு சொல்றது ஒழிய ஹலால் மெத்தட் உற்பத்தி செய்யப்படுறதா நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதும் கிடையாது. மத்த மதத்தினர்களும் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது, தாராளமா சாப்பிடலாம். ஆனா முஸ்லீம்ஸ் வந்து ஹலால் முறையில் உற்பத்தி செய்யறதுதான் சாப்பிடுவாங்க.
சரிங்க சார், இப்ப கோழி இறைச்சி உற்பத்தியோட நிலை, தற்போதைய நிலை எப்படி இருக்கு?
நீங்களே ஏற்கனவே ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சாலையோரங்கள்ல ஒரே ஒரு பக்கெட்ல வந்து தண்ணீரை வச்சுக்கிட்டு வெளியில வந்து அந்த மாசு படுற மாதிரி அதை தொங்க விட்டு அறுக்கிறது, நோய்வாய்ப்பட்ட கோழிகள், அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்கில் அதனான திறன் வந்து கிடையாது. ஏதோ ஒரு பழக்கத்துல பார்த்து கோழி அறுத்து இது பண்றாங்களே. நீங்க வந்து சுகாதாரம் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த கோழி உள்ளுறுப்புகள் எடுக்கும் போது கோழியுடைய குடலையோ இல்ல உணவு குழாயிலிருந்து அந்த வெளியில அந்த கசிவுகள் வெளியில வந்ததுனாலே நோய் கிருமிகள் அதிகமா அந்த தசைகளுக்கு வந்துடும். அது நம்மளுக்கு தெரியாது. என்னதான் தண்ணீர்ல கழுவுனா கூட நீங்க அந்த தசைகள்ல வந்து அந்த நோய் கிருமி வந்துடும். அதை நம்ம உடனே சமைச்சா கூட பரவாயில்ல, அதை நம்ம கொண்டு வந்து குளிர்சாதன பெட்டியில வைக்கும் போது அந்த நிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வரும்பொழுது நல்ல ஆடைகளை உடுத்திட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிக அந்த ரத்தம் படிந்த அந்த வேஷ்டியும் லுங்கையும் அந்த சட்டையும் அணிஞ்சுக்குவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கோழி இறைச்சி உற்பத்தி சென்றது ஒரு ஒரு மோசமான செயல் நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு கிலோ இன்னைக்கு 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா விற்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோழி இறைச்சி மட்டும் இல்ல, இறைச்சி உற்பத்தி செய்யக்கூடிய இடம் வந்து குழந்தைகளுக்கு பால் பவுடர் தயாரிக்கிற தொழிற்சாலையில எவ்வளவு சுகாதாரம் இருக்கோ அந்த சுகாதாரம் அங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு வந்து அவ்வளவு அதை பத்தி தெரியறது இல்ல, விழிப்புணர்வு இல்ல. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்களுக்கு கூட உள்ள போனீங்கன்னா ஒரு 10 கோழிகளை கொண்டு வந்து உடனே ஒரு கோழி இறைச்சி கடை ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு முட்டி, 2 வெட்டுக்கத்தி, ஒரு இடை கற்கள், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் இருந்தா போதும், அந்த இறைச்சி உற்பத்தி செஞ்சிடறாங்க. ஆனா கண்டிப்பா இத பத்தி மக்களிடையே விழிப்புணர்வு வேணும். கோழி இறைச்சி உற்பத்தியில கோழி இறைச்சியுடைய அந்த தரம் தரத்துக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து இனி வருங்காலங்களில் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது வந்து இறைச்சி அறுக்கக்கூடிய இடங்கள்ல தான் வந்து இதை வந்து அறுக்கணும். இதற்குன்னு நிறைய விஞ்ஞான பூர்வமான நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இவங்களுக்கு போதிய அளவு பயிற்சிகள் கொடுக்கணும். கொடுத்து அப்பதான் வந்து இந்த நல்ல ஒரு தரமான கோழி இறைச்சி மக்களுக்கு நுகர்வோருக்கு கிடைக்கும்.
இப்ப எந்த ஒரு இறைச்சியுமே எடுத்துட்டோம்னாங்க சார், அளவுக்கு அதிகமா இருக்கும் பொழுது அதை வந்து மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற ஒரு முறை அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்கிறாங்க. உப்பு கண்டம் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சு அதை ஆட்டு இறைச்சியில தான் பண்ணுவாங்க. கோழி இறைச்சியில் அப்படி பண்ண முடியுமா?
பொதுவா வந்து இறைச்சியில வந்து 70% தண்ணீருங்க. இந்த உப்பு கண்டம்ங்கிறது வந்து ஒரு ஒரு இறைச்சி பண்டமா இருந்தா கூட எப்போ அதனுடைய அளவு இறைச்சியுடைய அளவு நம்மளுக்கு தேவைக்கு அதிகமா இருக்கும்போது அதை உப்பு கண்டம் போட்டு சேமிச்சு வைக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அப்புறம் பல ஒரு கிராமங்கள்ல வந்து இன்னைக்கும் நீங்க அதுக்காகவே ஒரு ஆடு அறுத்து நம்ம அதை வந்து உப்பு கண்டமா போட்டு வச்சு பாதுகாக்கிறதும் அது ஒரு சுவையான ஒரு இதுதான். இதுக்கு வந்து நீங்க இந்த ஆட்டு இறைச்சி தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்க வெண்பன்றி இறைச்சியோ இல்ல மாட்டு இறைச்சியோ கன்றுடைய இறைச்சியோ கோழி இறைச்சியோ கூட நீங்க உப்பு கண்டமா மாத்தலாம். அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் எந்த விதமான இதுவும் கிடையாது. அதனுடைய சுவை நம்மளுக்கு கிடைக்கும். வெள்ளாட்டு இறைச்சியுடைய உப்பு கண்டமா இருந்தா வெள்ளாட்டு இறைச்சியுடைய சுவை கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உப்பு கண்டம் போட்டு உலர்த்தும் பொழுது அது சரியான சூழல்ல உலர்த்தப்படலைனா அதுக்கப்புறம் அது பாதுகாக்கப்படலைனா, ஏன்னா அதுல வந்து சாதாரண உப்பு கண்டம் போடும் பொழுது மஞ்சள் தூளும் உப்பும் தான் சேர்ப்பாங்க. இந்த உப்பும் மஞ்சள் தூள் மட்டுமே கிருமி நீக்கம் செய்யறதுக்கு 100% அது வந்து செஞ்சிருச்சுங்கிற ஒரு உத்தரவாதம் கிடையாது. ஒரு சரிவர ஒரு முறையா செய்யலைன்னா உப்பு கண்டமே அதுல அந்த நோய் கிருமிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதனால உப்பு கண்டம் செய்யும் பொழுது அந்த ரொம்ப கவனமா நாம அதை பண்ணணும். அடுத்தது பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அந்த உப்பு கண்டத்தை சமைக்கும் முறைகள், அதை வந்து நீங்க பொறிக்கிறதோ இல்ல கொதிக்க வைக்கிறதோ அந்த மாதிரி கொதிநிலையில் வைக்கும் பொழுது இதாயிரும். இது வந்து உப்பு கண்டம் போடுறதுங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த கிராமத்துல வந்து இன்னமும் நடைமுறையில் இருக்கக்கூடியதுதான். தாராளமா பண்ணலாம். ஆனா நான் சொன்ன விஷயங்களை மட்டும் கவனமா மனசுல வச்சுக்கணும்.
நவீன முறையில இந்த கோழி இறைச்சி உற்பத்தி எப்படி செய்யப்படுதுங்க சார்?
அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு பால் பவுடர் தயாரிக்கிற தொழிற்சாலையில எவ்வளவு சுத்தம் சுகாதாரம் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். கோழி இறைச்சி உற்பத்தி செய்யற இடம் நீங்க பாத்தீங்கன்னா சுத்தமான பகுதி அசுத்தமான பகுதியை பிரிச்சிருக்கணும். அசுத்தமான பகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா கோழிகளை வைக்கிற இடம், அதை அறுக்கிறது, இறகுகளை நீக்கிறது, உள்ளுறுப்புகளை எடுக்கிறது, அந்த வெட்டிய கோழியுடைய உடல்களை கழுவுறது வரைக்கும் அதெல்லாம் வந்து அசுத்தமான பகுதி. அது எப்பவுமே தனியா இருக்கணும். சுத்தமான பகுதிங்கிறது என்னன்னா அந்த கழுவப்பட்ட உடல்கள், உள்ளுறுப்புகள், உண்ண உணவுக்கு உண்ண தகுந்த உள்ளுறுப்புகளை மட்டும் கொண்டு வந்து அதை வந்து நம்ம பொடியா நம்ம அதை வந்து அறுத்து வெட்டி இறைச்சியா மாத்தி அதை வந்து நம்ம எலும்பு நீக்கப்பட்ட இறைச்சியாவோ இல்லை இறைச்சி அரைத்து இறைச்சி கூழாகவோ மாற்றுறது, அதெல்லாம் வந்து நீங்க சுத்தமான பகுதி. இந்த ரெண்டு பகுதியும் பிரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கணும். பொதுவாக நீங்கள் இந்த இறைச்சி கடைகளில் போனீங்கன்னா எல்லாம் ஒன்றா போட்டு ஒரே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும். கோழிகள் பறக்கும், அந்த பறக்கும் பொழுது அதிலிருந்து வர்ற அந்த காற்றுல வந்து இருக்கிற அந்த இறகுகள் அந்த குப்பைகள்லாம் வந்து நீங்கள் இறைச்சி வெட்டிட்டு இருப்பாங்க அதில் வந்து படியும், அந்த மாதிரி இல்லை. இது வந்து மிக மிக முக்கியமான விஷயம், சுத்தமான பகுதியும் அசுத்தமான பகுதியும் பிரிக்கிறது. ரெண்டாவது ஆரோக்கியமான கோழிகளை மட்டுமே அறுக்கிறது. இந்த கோழியை அறுக்கிறதுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற கத்திகள் மற்ற உபகரணங்கள் எல்லாமே துருப்பிடிக்காத இதாக இருக்கணும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேடாக இருக்கணும், உணவு தரத்தில் இருக்கணும். அடுத்தது இந்த கோழி இறைச்சி உற்பத்தி செய்கிறவங்களுக்கு பயிற்சி இருக்கணும். அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு அசுத்தமான வேலை அப்படின்னு சொல்லி, இப்போ கோழி இறைச்சி உற்பத்தி செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்குது. வாரத்திற்கு ஒரு முறை 500-800 ரூபா வரைக்கும் கொடுத்து அதற்கானங்க அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை வர்றாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பயிற்சியும் இதுவும் கிடையாது. அடுத்தது வந்து அவங்க அந்த கோழி இறைச்சி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அதுக்கு தேவைப்படும் தண்ணீர், அது வந்து குடிநீரோட தரத்தில் இருக்கணுங்கிற, நம்ம குடிக்கிற தண்ணீருடைய தரம் அதுக்கு இருக்கணுங்கிறாங்க. ஏன்னா அதில் தான் அந்த கோழி உடல்களை நம்ம கழுவுறோம். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோழியை வெட்டிய கோழியின் உடல்களையும் அந்த இறைச்சியும் உடனே கிடக்கூடிய ஹைலி பெரிஷபிள், அதனால அதை வந்து உடனே குளிர்விக்கணும். குளிர்வித்து அந்த குளிர்ந்த சூழ்நிலை தான் இறைச்சியை பையகப்படுத்தி அதாவது பேக் பண்ணி பாதுகாக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி இறைச்சி விற்பனை கூடத்தில் இருக்கணும். இதெல்லாம் வந்து இருந்தால் தான் வந்து அந்த இறைச்சி உற்பத்தி செய்யப்படுற இறைச்சி சுகாதாரமாகவும் நல்ல தரமாகவும் இருக்கும். இதை பற்றி விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வேணும்.
இப்போ மாற்றுக்கோழி இனங்களான வான்கோழி, காடை, கௌதாரி அதெல்லாம் கூட அந்த கிவி அதெல்லாம் சந்தையில் இருக்குது, அதையும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதை பற்றி சொல்லுங்களேங்க சார், அதோட இறைச்சி உற்பத்தி எப்படி இருக்குது, அது எவ்வளோ தூரம் விற்பனை ஆகிட்டு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது இப்போ நம்ம கோழி இறைச்சி சாப்பிடக்கூடிய நம்ம இது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு 70-80% மக்கள் வந்து அசைவர்கள் இந்தியர்கள்னு சொல்கிறோம். இதில் வந்து மிக அதிக அளவில் உண்ணப்படக்கூடிய இறைச்சி வந்து கோழி இறைச்சி தான், பிராய்லர் அதாவது கறிக்கோழி, நாட்டுக்கோழி இறைச்சி, அடுத்தது வெள்ளாடு, மீன். இந்த மாற்றுக்கோழி இனங்கள்னு சொல்ல போனால் இந்த காடை, வான்கோழி இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பண்டிகை காலங்களில் தீபாவளி அல்லது கிறிஸ்துமஸ், வருடப்பிறப்பு, ஈஸ்டர் அந்த மாதிரி நோன்புகள் அந்த மாதிரி நேரங்களில் இதை வந்து நம்ம வாங்கி இறைச்சியை சாப்பிடுவோம். அதற்குன்னு சுவை இருக்குது. நீங்கள் காடை இறைச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காடை இறைச்சிக்குன்னு ஒரு மிக உன்னத சுவை இருக்குது. அதை நம்ம ரோஸ்ட் மாதிரி அதை வறுத்து இது பண்ணலாம், குழம்பு வைக்கலாம். வான்கோழி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் மிகவும் சுவையான ஒரு இறைச்சி. அதுக்கு வந்து வான்கோழி வந்து பிரியாணி பண்ணுறது வந்து வான்கோழி பிரியாணி மிகவும் ஒரு பிரபலமான ஒரு பிரசித்தி பெற்ற இது. இது எல்லாமே வந்து ஒரு சீசனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் பண்டிகை சமயங்கள் இது பண்ணுறது. விவசாயிகளுக்கு கூட நாங்கள் சொல்கிறது என்னென்னா அந்த மாதிரி தேவைப்படுற சமயங்கள் உற்பத்தி பண்ணி அதை விற்பனை செய்யணும். இப்போ வான்கோழி வந்து குறிப்பாக இப்போ நீங்கள் வந்து அந்த டிசம்பர் மாதங்களில் டிசம்பர் ஜனவரியில் விற்பனை செய்யணும்னா ஒரு 3 கிலோ உடல் எடை வர்ற மாதிரி நம்ம ஒரு ஜூன் ஜூலையில் ஆரம்பித்து அதை வந்து வளர்த்து விற்பனை செய்யணும்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ்னல் மார்க்கெட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால அன்றாடமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த இறைச்சி வாங்கி உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இல்லை. இந்த மாற்று கோழி இன இறைச்சிகளையும் கண்டிப்பாக பிரபலப்படுத்தணும், அதற்குன்னு சுவை இருக்குது. அந்த இறைச்சி வைத்து ஒரு குறிப்பிட்ட சில இறைச்சி பண்டங்களை தயாரிக்கிற மாதிரி முறைகளும் இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது.
நல்லதுங்க சார், நிறைய விஷயங்கள் நீங்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறீங்க. இப்போ நிறைவான கேள்வி என்னென்னா இந்த கோழி இறைச்சி உற்பத்தி மற்றும் விற்பனை வாய்ப்புகளுக்கு நம்ம பயிற்சி மையம் என்னென்ன பணிகளை வந்து மேற்கொண்டிருக்கு?
நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறோம்னா இந்த கால்நடை மற்றும் கோழிகளை உயிரோடு வளர்த்து விற்கிறதுல அதிக லாபம் கிடையாது. அதை இறைச்சியாக மாத்திரம் தான் மதிப்பு கூட்டுதலில் முதல் நிலை. அதனால் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யணும். இதற்கான தொழில்நுட்பங்கள் பயிற்சிகள் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு வருடத்திலும் குறிப்பிட்ட காலங்களில் இந்த சுகாதாரமான இறைச்சி உற்பத்தி, இறைச்சி பொருட்கள் தயாரிப்புன்னு சொல்லி இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். தமிழக அரசில் வந்து நாங்கள் ஒரு திட்டம், திறன் மேம்பாட்டு ஆய்வகம், கோழி இறைச்சி உற்பத்தி மற்றும் இறைச்சி பொருட்கள் தயாரிப்பு திறன் மேம்பாட்டு ஆய்வகத்தை நிறுவி ஒரு 490 பேர்த்துக்கு ஒரு 25 பயிற்சிகள் மூலமாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கொடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா மகளிர் சுதவி குழுக்கள், இந்த சாலையோரங்களில் இறைச்சியாக இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்மணிகள், பள்ளி குழந்தைகள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இறைச்சி அங்காடி வச்சுருந்தவங்கலாம் இப்போ வந்து அதனுடைய தரத்தையும் அந்த சுகாதாரத்தையும் மேம்படுத்தி இப்போ அவங்களுக்கு விற்பனையும் அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி பண்ணைகள் வைத்துட்டு இருந்த இந்த மகளிர் சுயுதவி குழுக்கள்லாம் வந்து இப்போ அவங்க வந்து அதை வந்து இறைச்சியாக மாற்றி வீட்டுக்கே கொண்டு போய் அந்த இறைச்சியை டயலட் சிக்கன்னு சொல்லி அந்த மாதிரி வீட்டுக்கே கொண்டு போய் இறைச்சியை வந்து விற்பனை செய்யக்கூடிய, நேரடி விற்பனை செய்யக்கூடிய அந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்திட்டோம். அதனால எங்க பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க அந்த திறன் மேம்பாட்டு ஆய்வகத்துல பயிற்சிகள் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது இல்லாம, இப்போ ஒரு விவசாயி இறைச்சியை உற்பத்தி பண்ணி இறைச்சியா விற்பனை செய்யணும்னு ஆசைப்பட்டா மீட் பிசினஸ் இன்குபேட்டர்னு ஒரு வசதியை ஏற்படுத்தியிருக்கோம். கோழிகளோ இல்ல வந்து வான் கோழியோ காடையோ அல்லது முயலோ வச்சிருக்கிற ஒரு விவசாயி அதை இறைச்சியா மாத்தணும்னா எங்க அந்த நிலையத்திற்கு வந்து அந்த ஆய்வகத்தை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். அந்த ஆய்வகம், அந்த இடம், தண்ணீர், மின்சாரம், உபகரணங்கள் எல்லா வசதிகளும் இருக்கும். வேணுங்கிற பயிற்சிகளையும் நாங்க கொடுத்துட்றோம். அவங்க கொண்டு வந்து அதை இறைச்சியா மாத்தி எடுத்துட்டு போய் விற்பனை செஞ்சுக்கலாம். அதனால இந்த மாதிரி மீட் இன் பிசினஸ் இன்குபேட்டர் ஃபெசிலிட்டியும் எங்க பயிற்சி மையத்தில் நாங்க நிறுவியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. இது சம்பந்தமா நிறைய விழிப்புணர்வும் மக்களிடையே இருக்கு. இந்த பயிற்சிகள் கொடுத்ததுக்கு அப்புறமாவே பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து விவசாயிகள் மத்தியில மட்டும் இல்ல, நுகர்வோர் மத்தியிலையும் ஒரு இந்த மாதிரி தரமான இறைச்சி உற்பத்தி செய்யப்படணும், அதை தான் வாங்கி நம்ம வந்து உணவுக்காக பயன்படுத்தணுங்கிற ஒரு விழிப்புணர்வும் வந்திருக்கு.
ரொம்ப நன்றிங்க சார். கோழி இறைச்சி உற்பத்தி மற்றும் விற்பனை வாய்ப்புகளுக்கு உண்டான பதில்கள் எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. கருத்துக்களுக்கு நன்றி.
நன்றிங்க.
கோழி இறைச்சி உற்பத்தி மற்றும் விற்பனை வாய்ப்புகள் குறித்த விரிவான தகவல்களை தந்தவர் கோவை சரவணம்பட்டி தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நேயர்களே, இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055, வெளியூர் நேயர்கள் 0422 என்ற இணைப்பு எண்ணுடன் 243-1055 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பல்கலைக்கழக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் நிகழ்ச்சிகளை எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.